வணக்கம். தினமலர் இரவு 9 மணி செய்திகள். 84 ஆண்டுகளுக்கு பின் சொந்த ஊர் திரும்பிய 17 வயது வீரரின் உடல். 2ம் உலகப் போரின் போது ஜப்பான் தாக்குதலில் 17 வயது அமெரிக்க வீரர் உயிரிழந்தார். அவ்வீரரின் உடல் எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டு 84 ஆண்டுகளுக்கு பின் அவரது சொந்த ஊரில் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கடந்த 1941ம் ஆண்டு அமெரிக்காவின் ஹவாய் தீவில் உள்ள பியர்ல் ஹார்பர் கடற்படை தளத்தின் மீது ஜப்பான் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் USS ஓக்லஹாமா என்ற போர்க்கப்பல் கடலில் மூழ்கியதில் 100 கணக்கான கடற்படையினர் பலியாகினர். அதில் உயிரிழந்த 17 வயது இளம் வீரர் யார் என அடையாளம் காணப்படாமல் புதைக்கப்பட்டது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அமெரிக்க இராணுவம் சமீபத்தில் அவருடைய அடையாளத்தை கண்டுபிடித்தது. அவர் மெச்சசூசெட்ஸ் மாகாணத்தைச் சேர்ந்த ஹென்றி லாரன்ஸ் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து ஹென்றியின் உடல் எச்சங்கள் சிறப்பு விமானம் மூலம் 84 ஆண்டுகளுக்கு பின் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. சட்டம் ஒழுங்கை சீர் செய்யும் நடவடிக்கைகளை முதல்வர் விஜய் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும், EPS வலியுறுத்தல். இன்ஸ்டாகிராம் ரீல் மடைமாற்று அரசியலில் ஆளும் கட்சி ஈடுபடுவதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே 17 வயது சிறுவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன என தெரிவித்தார். சிறப்பான ஆட்சியை தருவேன், மாற்றம் கொண்டு வருவேன் என்று முதல்வர் வசனம் பேசினார் எனவும், ஆனால் ஒவ்வொரு நாளும் விலை மதிப்பற்ற உயிர்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் எனவும் தெரிவித்தார். தாவேக்கவுக்கு வாக்களித்த தமிழக மக்கள் மீது அக்கறை இருந்தால் அவர்களை காப்பாற்ற சட்டம் ஒழுங்கை சீர் செய்யும் நடவடிக்கைகளை முதலமைச்சர் விஜய் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். மேலும் ட்விட்டர் மடைமாற்று அரசியலில் திமுக ஈடுபட்டது என்றால் இன்ஸ்டாகிராம் ரீல் மடைமாற்று அரசியலில் இன்றைய ஆளும் கட்சி ஈடுபடுகிறது என EPS குற்றம் சாட்டினார்.
அதிமுக எம்எல்ஏக்கள் விலகி தாவிக்கவில் இணைவது ஏற்புடையதல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விமர்சனம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் வெளியிட்ட அறிக்கை, அதிமுக மூலம் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற சில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திடீரென்று ராஜினாமா செய்திருப்பதும், உடனடியாக அவர்கள் அனைவரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்திருப்பதும் தமிழ்நாட்டில் விவாதப் பொருளாக மாறியிருக்கிறது. தேர்தலுக்கு பின்னர் அதிமுகவில் அடுக்கடுக்கான குழப்பமும் கோஷ்டி மோதலும் ஏற்பட்டு ராஜினாமா என்ற நிலைக்கு வந்துள்ளது. ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் தாவேக்கவில் சேர்ந்திருப்பது அவர்கள் விரும்பி மேற்கொண்ட முடிவு என்று சொன்னாலும், எவ்வித பிரதிபலனையும் எதிர்பாராமல் இயல்பாக நடந்த செயலாக கருத இயலவில்லை. இந்த போக்கு ஆரோக்கியமான அரசியலுக்கு ஏற்புடையதல்ல என அவர் தெரிவித்துள்ளார்.
மும்மொழி கல்வி ஆணை மத்திய அரசு திரும்ப பெற அண்ணாமலை கோரிக்கை. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியதாவது, மாணவர்களுக்கு 6ம் வகுப்பில் இருந்து 3 மொழிகள் கட்டாயம். அந்த 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்று ஏப்ரல் மாதம் CBSE அறிவித்த போது அந்த முடிவை நான் வரவேற்றேன். 9ம் வகுப்பு CBSE மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்குவது 2029-30 கல்வியாண்டில் இருந்து மட்டுமே அமல்படுத்தப்படும் என்று அப்போது தெளிவாக குறிப்பிடப்பட்டது. ஆனால் இப்போது CBSE அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ள புதிய சுற்றறிக்கையில் இந்த கல்வியாண்டில் இருந்தே 9ம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்கியுள்ளது. இந்த திடீர் அறிவிப்பு பெற்றோர்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாடு மாணவர்களின் பெற்றோர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனெனில் அவர்களின் குழந்தைகள் ஏற்கனவே 6ம் வகுப்பிலேயே தாங்கள் விரும்பிய மொழியை தேர்வு செய்துள்ள நிலையில் தற்போது வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்பின்படி அவர்களுக்கு 3 மொழிகள் வரும் July 1 முதலே கட்டாயமாகும் என கூறப்பட்டுள்ளது. மிகவும் குறுகிய காலத்திற்குள் மாணவர்கள் கூடுதலாக ஒரு புதிய மொழியை கற்க வேண்டும் என்பது குழந்தைகளுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அவர்களின் கல்வி திறனை பாதிக்கும். எனவே இந்த புதிய அறிவிப்பை மத்திய கல்வி அமைச்சகம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். முன்பே அறிவித்தபடி 2029-30 கல்வியாண்டில் இருந்து மட்டுமே இதை அமல்படுத்த வேண்டும் என கூறியுள்ளார்.
பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க வேண்டும், ராமதாஸ் கோரிக்கை. பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, தமிழகத்தில் கோடை விடுமுறை நிறைவடைந்ததை தொடர்ந்து வரும் June 1ம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆனால் தற்போது மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான வெப்ப அலை வீசி வரும் சூழலில் மாணவர்களின் உடல்நலன் குறித்த அச்சம் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. குறிப்பாக தொடக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் அதிக வெப்பத்தில் பள்ளிக்கு செல்வதால் நீரிழப்பு, சோர்வு, வெப்ப காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு உடல்நல பாதிப்புகளுக்கு உள்ளாகும் அபாயம் உள்ளது. எனவே மாணவர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தமிழக அரசு பள்ளிகள் திறக்கும் தேதியை ஒரு வார காலத்திற்கு தள்ளி போட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
நாளை டெல்லி செல்கிறார் முதல்வர் விஜய். தமிழக முதல்வரான பின்பு முதல் முறையாக நாளை டெல்லிக்கு விஜய் செல்ல உள்ளார். தனி விமானம் மூலம் அவர் நாளை டெல்லிக்கு செல்ல இருக்கிறார். டெல்லியில் விஜய், ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். அமைச்சர்கள் பதவியேற்பு, அமைச்சரவை விரிவாக்கம் போன்ற காரணங்களால் விஜயால் பயணங்கள் எதையும் மேற்கொள்ள முடியவில்லை. மேலும் அமைச்சரவை தற்பொழுது முழுமையடைந்துவிட்டது. எனவே ஜனாதிபதி, பிரதமர் மோடி மற்றும் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்க முதலமைச்சர் விஜய் நாளை டெல்லி செல்கிறார்.
நாங்கள் யாரும் குதிரை பேரம் நடத்தவில்லை, அமைச்சர் செங்கோட்டையன் திட்டவட்டம். அமைச்சர் செங்கோட்டையன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் கூறியது, பணநாயகத்தை வென்று ஜனநாயகத்தை காக்கும் முதல்வர் விஜயின் ஆட்சியின் செயல்பாடுகளை பார்த்து எல்லோரும் இன்று அவருடன் இணைந்துள்ளனர். ராஜினாமா செய்தவர்களுக்கு அதே தொகுதியில் மீண்டும் தாவிக்கு சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுமா என்பது போக போக தெரியும். எங்கள் ஆட்சியில் யாரும் குதிரை பேரம் நடத்தவில்லை. குதிரை பேரம் நடத்தியது யார் என்பது நாட்டுக்கே தெரியும். திமுக ஆதரவோடு நான் முதல்வராவேன் என்று சொன்னது யார் என்பதை தெரிந்து கொண்டு அவரிடம் இதற்கான பதிலை கேளுங்கள். அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் ராஜினாமா செய்துள்ளனர். புதிய ஆட்சி வந்துள்ளது, மாற்றங்கள் செய்ய வேண்டியுள்ளது. எனவே 6 மாத காலம் பொறுத்திருந்தே விமர்சிப்போம் என எதிர்க்கட்சியான திமுக சொன்னதா இல்லையா? நாங்களும் பொறுத்திருந்தே ஒவ்வொன்றாக செய்ய முடியும். எங்களுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார்.
மேகதாது வழக்கு, தமிழக அரசின் சீராய்வு மனு சுப்ரீம் கோர்ட்டில் தள்ளுபடி. காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டும் முயற்சியை கர்நாடக அரசு மேற்கொண்டு வரும் நிலையில் அதற்காக திட்ட வரைவு அறிக்கையை தயாரிக்கும் வேலைகளில் அம்மாநில அரசு மும்முரமாக இறங்கியுள்ளது. இந்த வரைவு அறிக்கைக்கு எந்த அனுமதியும் வழங்கக்கூடாது என கூறி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்தது. அதேபோல மேகதாது அணை கட்டுவதற்கு ஒப்புதல் வழங்க கோரி கர்நாடக அரசு மனு தாக்கல் செய்தது. தமிழக அரசின் கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் புதுச்சேரி, கேரள மாநில அரசுகளும் மேகதாது அணைக்கு எதிராக மனு தாக்கல் செய்தன. இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றத்தின் அப்போதைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வு, கர்நாடகாவின் திட்ட வரைவு அறிக்கை மீது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. காவிரி விவகாரத்தில் நடுவர் மன்ற நிபுணர்களை கொண்ட காவிரி மேலாண்மை ஆணையமும் காவிரி ஒழுங்காற்றுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. எனவே திட்ட வரைவு அறிக்கையின் மீது இந்த 2 ஆணையங்களும் என்ன பரிந்துரைகளை வழங்குகிறதோ அதன்படிதான் மத்திய நிர்வாக ஆணையம் முடிவெடுக்க வேண்டும். தன்னிச்சையாக எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என கூறி தமிழக அரசின் மனுவை 2025 நவம்பரில் தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு மனுவை தள்ளுபடி செய்தது. சீராய்வு மனுவின் உள்ளடக்கங்களையும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களையும் கவனமாக பரிசீலித்தோம். 2025 நவம்பரில் வழங்கப்பட்ட தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய போதுமான முகாந்திரம் இல்லை. எனவே தமிழக அரசின் சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என நீதிபதிகள் தெரிவித்தனர்.
விவசாயிகளுக்கு விஜய் செய்தது அப்பட்டமான நம்பிக்கை துரோகம், நயினார் நாகேந்திரன் ஆவேசம். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கை, விவசாயிகளை நம்ப வைத்து ஏமாற்றியவர் ஜோசப் விஜய். ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கர் நிலத்திற்கும் குறைவாக வைத்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் 100% பயிர்க்கடன் ரத்து என்று கூறிவிட்டு, தற்போது வெறும் ₹50,000 பயிர்க்கடன் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு மட்டுமே 100% கடன் தள்ளுபடி செய்துள்ளீர்களே, இது அப்பட்டமான நம்பிக்கை துரோகம் இல்லையா? இதேபோலத்தான் தேர்தலின் போது அனைவருக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று கூறிவிட்டு, ஆட்சிக்கு வந்தவுடன் 500 யூனிட்டிற்கு கீழ் உபயோகித்தால் மட்டுமே என இக் வைத்தீர்கள். தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியின்படி 5 ஏக்கருக்குள் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் அனைத்து பயிர்க்கடன்களையும் தாவிக்கு அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும். இல்லையேல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடன் இணைந்து தமிழக பாஜக மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார்.
பெட்ரோல் கேஸ் தட்டுப்பாடு இல்லை, பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம். தமிழ்நாடு புதுச்சேரி எண்ணெய் நிறுவனங்களின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அசோகன் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, பல மாநிலங்களில் பருவகால விவசாய பணிகள் அறுவடை காரணமாக பெட்ரோலிய பொருட்களின் நுகர்வு கணிசமாக உயர்ந்துள்ளது. தனியார் விநியோகஸ்தர்களை விடவும் பொதுத்துறை நிறுவனங்களின் சில்லறை விற்பனை நிலையங்களில் விலை குறைவாக இருப்பதால் வாடிக்கையாளர்கள் பொதுத்துறை நிலையங்களுக்கு மாறியுள்ளனர். இதனால் கூடுதல் தேவைக்கான அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தங்களது கையிருப்பு நிலையை தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதுடன் அதிகரித்துள்ள தேவையை திறம்பட எதிர்கொள்ள ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது. பொதுமக்கள் தங்களின் இயல்பான வாங்குதல் முறையை தொடருமாறும் பீதியடைந்து பொருட்களை வாங்குவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர். அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே நம்புமாறு வாடிக்கையாளர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் என்று தெரிவித்துள்ளார்.
பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் மோசடி, உதயநிதி குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வெளியிட்டுள்ள அறிக்கை, பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை ஏமாற்றியிருக்கிறது தாவேக அரசு. தேர்தல் பிரச்சாரத்தின் போது 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி என்று வாக்குறுதி தந்தார்கள். ஆனால் இப்போது ₹50,000 வரையிலான கடனுக்கு மட்டுமே முழு தள்ளுபடி என்று சொல்லியிருக்கிறார்கள். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்படும் அநீதி, மாபெரும் நம்பிக்கை மோசடி. ஏற்கனவே 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் என்று சொல்லிவிட்டு 500 யூனிட்டுக்கு மேல் அதிர்ச்சி தந்தார்கள். இப்போது பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் மோசடி செய்கிறார்கள். இப்படி இன்னும் நிறைய ஏமாற்றங்களுக்கு மக்கள் மனதளவில் தயாராக இருக்க வேண்டுமா சிஎம் சார் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் அதிமுகவின் இசக்கி சுப்பையா. தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுக்கு பின்னர் அதிமுக 2 பிரிந்துள்ளது. எடப்பாடி அணி மற்றும் சண்முகம் அணி என 2 பிரிவாக எம்எல்ஏக்கள் இருந்து வருகின்றனர். இதில் சண்முகம் தரப்பினர் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்தனர். இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்த திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ சத்யபாமா, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதி அதிமுக எம்எல்ஏ ஜெயக்குமார், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி எம்எல்ஏ மரகதம் குமரவேல் ஆகியோர் நேற்று தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர். 3 பேரும் ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்தனர். அதிமுக சார்பில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இசக்கி சுப்பையா தனது எம்எல்ஏ பதவியை தற்பொழுது ராஜினாமா செய்துள்ளார். இசக்கி சுப்பையா ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்கினார். அந்த கடிதத்தை சபாநாயகர் பெற்றுக்கொண்டார். இதன் மூலம் பதவியை ராஜினாமா செய்துள்ள அதிமுக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை தற்பொழுது 4 அதிகரித்துள்ளது. ராஜினாமா செய்துள்ள இசக்கி சுப்பையா தாவேக்காவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியானது.
நாளை டெல்லி செல்கிறார் முதல்வர் விஜய். பிரதமர் மோடி, அமித்ஷா சோனியாவை சந்திக்க திட்டம். ஒவ்வொரு மாநிலத்திலும் புதிய அரசு பொறுப்பேற்றதும் மாநில முதல்வர் டெல்லி சென்று ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களை சந்திப்பது மரபு. நிதி மற்றும் நிர்வாக ரீதியாக மத்திய அரசின் ஒத்துழைப்புக்கும் கூட்டாட்சி முறைக்கும் இந்த சந்திப்பு மிகவும் அவசியம். இதன்படி தமிழக முதல்வராக பதவியேற்றுள்ள விஜய் நாளை டெல்லி செல்கிறார். அங்கு பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களை சந்திக்கிறார். இந்த சந்திப்பின் போது தமிழகத்திற்கான மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் நிதி குறித்து பிரதமரிடம் விஜய் மனு அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்புக்கு பின் கூட்டணி அரசுக்கு உதவிய காங்கிரஸ் தலைவர்களை விஜய் சந்திக்க உள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா, தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ஆகியோரை விஜய் சந்திக்க உள்ளார். பின்னர் ஜவஹர்லால் நேரு பல்கலை வளாகத்தில் திருவள்ளுவர் சிலையையும் அவர் திறந்து வைக்க இருப்பதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
குதிரை பேரத்தை நியாயப்படுத்துவது தவறு, காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கருத்து. காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வெளியிட்டுள்ள அறிக்கை, தாவேக்காவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் உள்ளது, ஆட்சியில் பங்கெடுத்திருக்கிறது. இந்த தேர்தலில் மக்கள் தாவேக்கா தலைவர் விஜயை முதல்வராக்கியுள்ளனர். அவர் ஒரு சிறப்பான அரசாங்கத்தை தர வேண்டும் என்று விரும்புகிறார். அவரும் அதை புரிந்து கொண்டு செயல்படுகிறார் என்பதற்கான முகாந்திரங்கள் தெளிவாக தெரிகிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை தருவதற்கு ஒரு கூட்டணி கட்சியாக நிச்சயம் நாம் அவருக்கு துணை நிற்போம். ஆனால் அதற்காக தாவேக்கா தேர்ந்தெடுக்கும் அனைத்து வழிமுறைகளையும் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்க முடியாது. அந்த வழிமுறைகள் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக இருக்க வேண்டும், பலவீனப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. குதிரை பேர அரசியலை காங்கிரஸ் கட்சியிலிருந்து யார் நியாயப்படுத்தினாலும் அது தவறானது என்று அவர் கூறியுள்ளார்.
மேகதாது அணை திட்டத்துக்கு எதிரான தமிழக அரசின் சீராய்வு மனு சுப்ரீம் கோர்ட்டில் தள்ளுபடி. காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு திட்ட வரைவு அறிக்கை தயாரித்து வருகிறது. இதனை எதிர்த்து தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தன. இந்த வழக்கு கடந்த ஆண்டு நவம்பரில் அப்போதைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வில் விசாரிக்கப்பட்டது. அப்போது கர்நாடகாவின் திட்ட வரைவு அறிக்கை மீது காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி ஒழுங்காற்றுக்குழு ஆகிய இரு ஆணையங்களும் வழங்கும் பரிந்துரைகளின்படி மத்திய நிர்வாக ஆணையம் முடிவெடுக்கும் என்று கூறி மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான பெஞ்ச் நேற்று விசாரித்தது. மனுவின் உள்ளடக்கங்களையும் ஆவணங்களையும் கவனமாக பரிசீலித்தோம். 2025 நவம்பரில் வழங்கப்பட்ட தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய போதுமான முகாந்திரம் அதில் இல்லை என்று கூறி மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். இதையடுத்து மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு சட்ட ரீதியான மாற்று நடவடிக்கை மேற்கொள்ள தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை தடுக்க வக்கின்றி குதிரை பேர அரசியல். தாவேக அரசு மீது இபிஎஸ் கடும் தாக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாவேக அரசை குற்றஞ்சாட்டி அறிக்கை வெளியிட்டுள்ளார். எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனாராம் என்ற கதையாக பொய்க்கால் குதிரை அரசு ஆட்சி நடத்துகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை தடுக்க வக்கின்றி விழி பிதுங்கி அரசு செய்ய வேண்டிய வேலைகளை பார்க்காமல் அற்பத்தனமாக குதிரை பேரம் என்ற கேவலமான அரசியலை அரங்கேற்றுகிறது. இதனை முகம் சுழித்து மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பதை திசை திருப்ப பயிர்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். தாவேக தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தனர். இப்போது நிலத்தை அளவுகோலாக எடுக்காமல் பணத்தை அளவுகோலாக வைத்து ஏமாற்று வேலையில் ஈடுபட்டுள்ளனர். மண்ணில் கால் வைத்து ஏற்பிடித்து உழுத விவசாயி என்ற முறையில் சொல்கிறேன், விவசாயிகளை ஏமாற்றும் எந்த ஒரு அரசும் நிலைத்ததாக சரித்திரமே இல்லை என்று இபிஎஸ் கூறியுள்ளார்.
முதல்வர் விஜயுடன் நடிகை குஷ்பு சந்திப்பு. நல்ல மாற்றங்களை கொண்டு வருவார் என நம்பிக்கை. சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜயை நடிகையும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகியுமான குஷ்பு சந்தித்து பேசினார். பின்னர் குஷ்பு செய்தியாளர்களிடம் கூறியது, சின்னத்திரை தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் முதல்வர் விஜயை சந்தித்து வாழ்த்து சொன்னோம். எங்கள் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தோம். முதல்வர் விஜயின் செயல்பாடுகளை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நிச்சயம் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவார் என்று நம்புகிறோம். நிச்சயம் மாற்றம் வரும் எனும் நம்பிக்கையில்தான் விஜய்க்கு மக்கள் வாக்களித்துள்ளனர். அவருக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டும் என்று குஷ்பு கூறினார்.
தமிழக அரசியலில் யாருக்கும் வெட்கமில்லை. இந்து மக்கள் கட்சி விமர்சனம். இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் திருவாரூரில் அளித்த பேட்டி. தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற 15 நாட்களில் 40க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்துள்ளன. கோவை, நாகை, விழுப்புரம் பகுதிகளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துள்ளன. திமுக ஆட்சியில் நடந்தவை இந்த ஆட்சியிலும் நடக்கின்றன. திமுக ஆட்சி போல்தான் தாவேக ஆட்சியும் உள்ளது. RSS பெற்ற பிள்ளை விஜய் என கூறிய திருமாவளவனின் VCKவை சேர்ந்த வன்னியரசுவுக்கு அமைச்சர் பதவி தந்துள்ளனர். அரசியலில் யாருக்கும் வெட்கம் இல்லை என்று அவர் கூறினார்.
ஸ்டாலின் அன்று ஒரு பேச்சு, இன்று ஒரு பேச்சு. மார்க்சிஸ்ட் கட்சி சண்முகம் ஆதங்கம். விருதுநகர் மாவட்டம் சேத்தூரில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் பங்கேற்று பேசினார். சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை. தனிப்பெரும் கட்சி என்ற முறையில் தாவைக்கு ஆட்சி அமைக்க ஆதரவளித்தோம். அந்த முடிவை நாங்கள் எடுக்காமல் இருந்திருந்தால் இன்று ஜனாதிபதி ஆட்சிதான் இருந்திருக்கும். அமைச்சரவையில் பங்கேற்பது என்று சொன்னால் நமது மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும். 34 பேர் கொண்ட அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் இருந்து கொண்டு கருத்தை சொல்லலாம். ஆனால் எடுபடுமா என்பது தெரியாது. சிலர் நாங்கள் விலகி விடுவோம் என கூறுகின்றனர். எப்போதும் மக்கள் நலன் சார்ந்தே எங்கள் முடிவு இருக்கும். நல்லதை பாராட்டவும் மக்கள் விரோத நடவடிக்கையை சுட்டிக்காட்டவும் தயங்க மாட்டோம். கூட்டணி கட்சி தலைவர்களான நாங்கள் மே 4ஆம் தேதி ஸ்டாலினை சந்தித்தபோது இதுவரை சிறப்பான ஆளுங்கட்சியாக செயல்பட்டோம், இனி சிறந்த எதிர்கட்சியாக செயல்படுவோம் என்றார். புதிதாக ஆட்சி அமைப்பவருக்கு 6 மாதம் அவகாசம் அளிப்போம், அதன்பின் விமர்சிப்போம் என்றார். ஆனால் அன்று முக ஸ்டாலின் சொன்னதற்கும் இன்று திமுக தலைவர்களின் பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று சண்முகம் கூறினார். மதிமுக இனிமேல் தனி சின்னத்தில் போட்டி, துரை வைகோ அறிவிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி. சட்டசபை தேர்தலில் தாவேக்காவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பதால் கவர்னர் ஆட்சியை தவிர்க்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைத்தால் மக்கள் ஏற்க மாட்டார்கள். இனிவரும் அனைத்து தேர்தல்களிலும் மதிமுகவின் சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்று அவர் சொன்னார்.
பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்வு, 11 நாட்களில் 5 முறை அதிகரிப்பு. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் காரணமாக உலக அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக எரிபொருள் செலவை குறைக்குமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார். இதனையடுத்து இம்மாதம் 15ஆம் தேதி பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து மே 19, 23 மற்றும் நேற்று என 4 முறை பெட்ரோல் டீசல் விலையை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தின. இந்நிலையில் இன்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டது. கடந்த 2 வாரங்களில் 5வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 24 காசுகள் உயர்த்தப்பட்டு இன்று 108 ரூபாய்க்கும் டீசல் விலை லிட்டருக்கு 23 காசுகள் உயர்ந்து 99.78 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.
சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக அன்பு நியமனம். லஞ்ச ஒழிப்பு டைரக்டரானார் அருண். தாவேக்க தலைவரான விஜய் தலைமையிலான புதிய அரசு அமைந்த பிறகு IAS IPS அதிகாரிகள் பணியிடம் மாற்றப்படுகின்றனர். உளவுத்துறை IG அஸ்ரா கார்க் நியமிக்கப்பட்டார். சென்னை போலீஸ் கமிஷனராக அமல்ராஜ் நியமிக்கப்பட்டார். அங்கு பணியில் இருந்த அபின் தினேஷ் மோடக் CBCID கூடுதல் DGP ஆனார். இந்நிலையில் தேர்தலின் போது காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்ட அதிகாரிகளுக்கும் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. காத்திருப்போர் பட்டியலில் இருந்த சென்னை போலீஸ் முன்னாள் கமிஷனர் அருண் ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவு இயக்குநராக நேற்று நியமிக்கப்பட்டார். சட்டம் ஒழுங்கு கூடுதல் DGPயாக இருந்த மகேஸ்வர் தயாள் நிர்வாக பிரிவு கூடுதல் DGPயாக நியமிக்கப்பட்டார். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த அன்பு சட்டம் ஒழுங்கு கூடுதல் DGPயாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார்.
கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் தள்ளுபடி, முதல்வர் விஜய் உத்தரவு. வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான ஆய்வுக் கூட்டம் முதல்வர் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று நடந்தது. இதில் கூட்டுறவு வங்கிகளில் 2025ஆம் ஆண்டு மே 1 முதல் 2026 பிப்ரவரி 28 வரை பெற்ற பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய முடிவெடுக்கப்பட்டது. இதன்படி கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய விஜய் உத்தரவிட்டார். குறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரை கடனுக்கு 100%, 50,000 வரை கடன் பெற்ற சிறு விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடியாகும். 50,000 முதல் 1 லட்சம் வரை கடன் பெற்ற குறு சிறு விவசாயிகளுக்கும் குறிப்பிட்ட தொகை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில் 14,23,000 விவசாயிகள் பயனடைவார்கள். அரசுக்கு 2,044 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது.
சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடக்கம். லக்ஷயா சென், PV சிந்து உள்ளிட்டோர் பங்கேற்பு. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் சிங்கப்பூரில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. மொத்தம் 9.5 கோடி பரிசு தொகைக்கான போட்டிகள் இன்று முதல் 31ஆம் தேதி வரை நடக்கின்றன. இந்தியாவிலிருந்து நட்சத்திர வீரர் லக்ஷயா சென், PV சிந்து, ஆயுஷ் ஷெட்டி, ஸ்ரீகாந்த் கிடாம்பி, HS பிரணாய் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் மகளிர் பிரிவில் மாளவிகா பன்சோட், உன்னதி ஹுடா உள்ளிட்டோரும் களம் காண உள்ளனர். ஆண்கள் ஒற்றையர் முதல் சுற்றுப் போட்டியில் காமன்வெல்த் சாம்பியனான இந்திய வீரர் லக்ஷயா சென் சீனாவின் லூ குயாங் சூவை சந்திக்கிறார். இந்திய இளம் வீரர் ஆயுஷ் ஷெட்டி கடந்த ஆண்டு நடந்த உலக சாம்பியன்ஷிப்பில் வெண்கலப் பதக்கம் வென்ற கனடாவின் விக்டர் லாயுடன் மோதுகிறார். ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்கள் வென்ற இந்திய வீராங்கனை சிந்து தனது முதல் போட்டியில் ஒலிம்பிக்கில் 5ஆம் நிலையில் உள்ள இந்தோனேஷிய வீராங்கனை புத்ரி வர்தனியுடன் மோதவுள்ளார்.
கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டி. மனுஷா மானவ் தாக்கர் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை. WTT கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் தொடர் நைஜீரியாவின் லாகோஸில் நடக்கிறது. ஆண்கள் இரட்டையர் பிரிவு ஃபைனலில் இந்தியாவின் மனுஷா மானவ் தாக்கர் ஜோடி ருமேனியாவின் லுலுயன் சிரிடா ஆந்திரே இஸ்ரேட் ஜோடியை எதிர்கொண்டது. முதல் செட்டை இந்திய ஜோடி 11-7 என்ற புள்ளி கணக்கில் கைப்பற்றியது. இழுபறியாக இருந்த அடுத்த 2 செட்டுகளையும் இந்திய ஜோடி வசப்படுத்தியது. முடிவில் இந்திய வீரர்கள் மனுஷா மானவ் தாக்கர் ஜோடி 3-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் பெற்றனர். பெண்கள் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ஐகா முகர்ஜி சுதீர்த்தா முகர்ஜி ஜோடி ஜப்பானின் ஹிடோமி சகி ஷிபடா ஜோடியிடம் தோல்வியடைந்தது. மற்றொரு அரையிறுதியில் இந்தியாவின் யாஷஸ்வினி தியா ஜோடியை ஜப்பானின் ரெய்னோ தென்கொரியாவின் ஜூ ஜோடி வீழ்த்தியது.
ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் தொடர், இந்திய வீரர் வீராங்கனைகள் தங்கப்பதக்கங்கள் குவிப்பு. 17-23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் தொடர் வியட்நாமில் நடக்கிறது. 23 வயது பிரிவு பெண்களுக்கான 57 கிலோ ஃபைனலில் இந்தியாவின் தப்சியா, இதில் தப்சியா வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்றார். 53 கிலோ பிரிவு ஃபைனலில் இந்தியாவின் முஸ்கான் 6-2 என வியட்நாமின் நிகுவேனை சாய்த்து தங்கம் வென்றார். 65 கிலோ ஃபைனலில் இந்தியாவின் புல்கித் மங்கோலியாவின் நர்காஜித்தை நாக் அவுட் செய்து தங்கப்பதக்கம் பெற்றார். 62 கிலோ ஃபைனலில் இந்தியாவின் பாக்யஸ்ரீ 4-0 என கஜகஸ்தானின் துபக்கை வீழ்த்தி தங்கம் வென்றார். ஆண்களுக்கான 97 கிலோ பிரிவு ஃபைனலில் இந்தியாவின் விக்கி 7-5 என்ற கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் போயனோவை சாய்த்தார். 57 கிலோ பிரிவு ஃபைனலில் இந்தியாவின் அக்ஷய் 4-2 என கஜகஸ்தானின் எலமானை வீழ்த்தினார். 68 கிலோ பிரிவு ஃபைனலில் இந்தியாவின் மான்சி, 76 கிலோ பிரிவு ஃபைனலில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கம் வென்றனர். இதுவரை இந்தியா 9 தங்கம், 2 வெள்ளி, 5 வெண்கலம் என மொத்தம் 16 பதக்கங்கள் வென்றுள்ளன.
ஈரான் போரால் கடுமையாக உயரும் விலைவாசி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எச்சரிக்கை. மகாராஷ்டிராவின் மும்பையில் நேற்று நடந்த இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கியின் 37வது ஆண்டு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார். அப்போது ஈரான் விவகாரத்தால் விலைவாசி உயர்வது குறித்து பேசினார். ஈரான் அமெரிக்கா போர் வெறும் புவிசார் அரசியல் பிரச்சினை மட்டுமல்ல, எரிபொருள் செலவு உயர்வு, சரக்கு போக்குவரத்தில் தாமதம், கப்பல் செலவு அதிகரிப்பு, உற்பத்தி பொருட்களுக்கு தட்டுப்பாடு போன்ற சவால்களை அதிகரித்துள்ளது. எரிபொருள், உரம், அந்நிய செலாவணி ஆகியவற்றில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கச்சா எண்ணெய் விலை உயர்வு என்பது தற்போதைய சவாலின் ஒரு பகுதி மட்டுமே. உரங்களின் விலை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. ஜெட் வேகத்தில் உயரும் தங்கத்தின் விலை நம் நாட்டுக்கு வெளிநாட்டு சந்தையில் சவால்களை உருவாக்கியுள்ளது. அந்நிய செலாவணியை கட்டுப்படுத்த பிரதமர் மோடி விடுத்த கோரிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை நாம் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். GST வசூல், உள்நாட்டு தேவை அதிகரிப்பு, தனியார் முதலீடு ஆகியவையே நம் பொருளாதாரம் உறுதியாக இருப்பதற்கான அறிகுறிகள். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக தேசத்தின் சாதனைகளை மறைத்து அவநம்பிக்கையை ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கின்றனர் என்று நிர்மலா சீதாராமன் பேசினார்.
தாவேகாவை புதிய அதிமுகவாக பார்க்கின்றனர். எம்எல்ஏக்கள் ராஜினாமா குறித்து ஆதவ் அர்ஜுனா விளக்கம். அதிமுகவில் எஸ்பி வேலுமணி அணியில் இருந்த மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகியோர் நேற்று எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் சேர்ந்தனர். இதனை குதிரை பேரம் என்று திமுகவும் யானை பேரம் என்று அதிமுகவும் விமர்சித்துள்ளது. இதுகுறித்து தாவேகா பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலர் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேட்டியளித்தார். 3 பேரும் தாவேகாவில் இணைந்தது குதிரை பேரம் இல்லை. ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம் ஆகியோர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தது குதிரை பேரம் இல்லையா? 3/2 எம்எல்ஏக்களை உடைத்து கட்சியில் சேர்ந்தால்தான் அது குதிரை பேரம். எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் கூட்டு வைத்து முதல்வராக திட்டமிட்டார். இந்த விவகாரம் அதிமுகவின் ஒட்டுமொத்த தொண்டர்களிடம் வலியை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் அவர்கள் தாவேகாவை புதிய அதிமுகவாக பார்க்கின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், எம்பிக்கள், நிர்வாகிகள் பலர் எங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றனர். அதிமுகவின் தொண்டர்களை நாங்கள் வரவேற்கிறோம். இடைத்தேர்தல் வரும்போது நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்று ஆதவ் அர்ஜுனா கூறினார்.
புதிய திரைப்படங்களுக்கு இனி தினமும் 5 காட்சிகள். தியேட்டர்களுக்கு தமிழக அரசு புதிய சலுகை.
தமிழகத்தில் சினிமா தியேட்டர்களில் தினமும் 4 காட்சிகள் திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. பண்டிகை அல்லது பொது விடுமுறை நாட்களில் கூடுதலாக ஒரு சிறப்பு காட்சிக்கு அரசிடம் சிறப்பு அனுமதி பெற வேண்டும் என்ற விதி பின்பற்றப்படுகிறது. இந்நிலையில் தமிழக தியேட்டர் ஒழுங்குமுறை விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. பண்டிகை அரசு விடுமுறை நாட்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தினமும் 5 காட்சிகள் திரையிட்டுக் கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து தியேட்டர்களிலும் புதிதாக வெளியிடப்படும் தமிழ் திரைப்படங்களை வெளியிடும் நாளிலிருந்து தொடர்ந்து 7 நாட்களுக்கு தினமும் 5 காட்சிகள் திரையிட்டுக் கொள்ளலாம். இதற்காக அரசு மற்றும் உரிமம் வழங்கும் அலுவலரின் அனுமதியை தனியாக பெற தேவையில்லை என முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார்.
10 நாடுகளுக்கு எபோலா வைரஸ் எச்சரிக்கை. 119 பேர் உயிரிழப்பு, 904 பேர் பாதிப்பு. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் உயிரிழப்பை ஏற்படுத்தும் எபோலா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. இந்த வைரஸ் தொற்று ரத்தம், வியர்வை போன்ற உடல் திரவங்கள் மூலம் மற்றவர்களுக்கு பரவுகிறது. எபோலா வைரஸ் தற்போது உருமாறி பண்டி பக்யோ என்ற பெயரில் பரவுகிறது. இதற்கு இதுவரை தடுப்பூசியோ மருந்துகளோ எதுவும் இல்லை. அதனால் உலகளாவிய பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பான WHO அறிவித்துள்ளது. காங்கோவின் அண்டை நாடுகளான அங்கோலா, புருண்டி, எத்தியோப்பியா, கென்யா, ருவாண்டா, தெற்கு சூடான், தான்சானியா, ஜாம்பியா உள்ளிட்ட 10 நாடுகளில் எபோலா மிக வேகமாக பரவும் அபாயம் உள்ளதாக WHO எச்சரித்துள்ளது. எபோலா பாதிப்பால் இதுவரை 119 பேர் உயிரிழந்துள்ளனர். 904க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் உள்ளனர். இந்தியாவில் இந்த வைரஸ் பரவாமல் இருக்க ஏர்போர்ட்டுகளில் கண்காணிப்பு தீவிர